நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தன்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர் கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மீயரோடு நற்றால் காசிநந்தி தேவர் நற்றால் காசிநந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவருணையூருடைக்காரர் சமாதியைச் சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதியைச் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகசியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருலகம் உயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய
நமோ.
இன்று எங்களுடைய சங்கத்தில் புதன்கிழமை, மற்றைய சங்கங்களில் வியாழக்கிழமை. வளமை போல இந்த சத்சங்கத்தில் பாபாஜியின் தெய்வீய குரலிலிருந்து சில பக்கங்களை எடுத்து படித்து அதை தியானத்தில் இருந்து உள்வாங்குவோம். அந்த வாசிப்பிலிருந்து நிச்சயமாக எங்களுடைய ஆன்மீக சாதனைக்கோ எங்களுடைய வாழ்க்கைக்குரிய பல விடயங்கள் ஒவ்வொருதருடைய அறிவு நிலைக்கு ஏற்றவாறு உங்களுடைய சித்தத்திற்குள் வரும். இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 143, 144, 145. ஆற்றல், அமைதி, நிறைவு ஆகியவற்றின் வடிவமாய் ஒவ்வொருவரும் திகழ்கின்றனர். அறிவும் அன்பும் கொண்ட மனிதன் தன் எண்ணங்களுக்கு தானே அரசன். ஒவ்வொரு சூழலுக்கும் உரிய தீர்வு மனிதனிடத்தே உள்ளது. அவனே தனக்கு நண்பனும் எதிரியும். மனிதனுக்கு வழியில் ஏதுமில்லை. அதுவே அடிப்படை உண்மை. முக்கியமான சிக்கல்களுக்கு தீர்வை அவனே எடுக்கின்றான். பகுத்தாய்தல், அனுபவம் ஆகியவற்றின் மூலம் மனிதன் தனக்குள் எண்ண விதிகளை அறிகிறான். அவன் தனக்குள் ஆழ்ந்து சென்று வாழ்வின் இரத்தினங்களையும் வைரங்களையும் தங்கத்தையும் அடைதல் வேண்டும். தன்னை பற்றி அவன் முழுவதும் சிந்தித்து அறிய வேண்டும். எனவே உண்மையை நேரடியாக அறிய மனதை தயார் செய்க. நம் விதியை நாமே தீர்மானித்து நம் எதிர்காலத்தை நாமே உருவாக்க வேண்டும். சமுதாயம் உனக்கு கொடுத்ததற்கு பதிலாக உன்னிடமிருந்து ஒன்றை பெற வேண்டும். நிலைத்த கவனமாகிய சக்தியை பெறுங்கள். தோல்வியை தகர்த்து வெற்றியை அடையுங்கள். நேற்றைய வெற்றி இன்றைய சாதனையை தூண்டட்டும். பரம்பொருளோடு கொள்ளும் நேரடி உறவை வலிமையாக்குங்கள். கவனமாகிய சக்தியே வெற்றியின் ரகசியம். மறைந்திருக்கும் செல்வத்தை அதுவே ஒளிக்கொணரும். எனவே ஆற்றலை ஒருங்கே பரம்பொருளை நோக்கி குவித்து ஆழ்ந்த சமாதி நிலையை அடைந்து இயற்கையின் புதிர்களை வெளிக்கொணருங்கள். மறைந்து கிடக்கும் ஆற்றலை நிலையான கவனத்தால் வெளிக்கொணருங்கள். காந்த சக்தியின் அணையாகவும் ஆற்றலின் நிலைக்கலனாகவும் ஆக வேண்டும். ஆத்ம அழகை பிரபஞ்சத்தின் இசையில் உணருங்கள். கரை படிந்த உணர்வை கலற்றி எறியுங்கள். உண்மை உணர்வை உணருங்கள். தடைக்கல்லாக இருப்பதை வெற்றிப்படியாக மாற்றுங்கள். முடிவற்ற ஒன்றை நோக்கி செல்லுங்கள். முடிவற்ற ஒன்று மட்டுமே போலித்தனம் இல்லாத அசல் உண்மை. மனதுக்கு அப்பால் உள்ள ஒளியை நோக்கி திரும்புங்கள். உடலை மையமாக கொள்ளாதீர்கள், ஆன்மாவை உணருங்கள். ஒரே உண்மையாம் கடவுளை மட்டுமே காணுங்கள். தோற்றமாம் திரையை கிழித்தறியுங்கள். உண்மையோடு ஐக்கியம் ஆகுங்கள். நித்தியத்திலும் நித்தியத்தில் ஆனந்தியுங்கள். எங்கோ கடவுளை தேடாதீர்கள், எங்கும் அவரை காணுங்கள். ஆகவே உண்மை வாழ்க்கை எல்லா தலைகளையும் கடமைகளையும் அறுத்தறிந்து சுதந்திரமாக இறையில் நில்லுங்கள். அற்பமான எண்ணங்களை துடைத்தறியுங்கள். ஆன்மீக அழகுடைய புதிய உண்மை மலரட்டும். வாழ்விலும் இலட்சியத்திலும் ஆன்மீகம் வெளிப்படட்டும். பரம்பொருளோடு தொடர்பு கொள்ளுங்கள். அப்போது உலகத் தொல்லைகளிலிருந்து விடுதலை பெறலாம். வாழ்வின் முழுமையை கண்டறியுங்கள். உண்மை வாழ்வில் சுதந்திரத்தை பருகுங்கள். உடல் சார்ந்த கருத்துக்களையும் உலகியல் நோக்குகளையும் விட்டறியுங்கள். உங்களுக்குள் மறைந்திருக்கும் அகப்புனிதத்தை கவனியுங்கள். உலக தாக்கத்தால் பாதிக்கப்படாத உயர் வாழ்வில் நுழையுங்கள். கண்ம விதி இந்து சமயத்தில் மட்டுமன்று பௌத்தத்திலும் சமணத்திலும் கூட ஒரு அடிப்படை கோட்பாடாக விளங்குகின்றது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், இதுவே கண்ம விதி. அதனை மறுக்கவோ அதிலிருந்து ஓடி விலகவோ முடியாது. கெட்ட செயல் செய்தால் பாவம் உண்டாம். அதனை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். வினைப்பயன் தருவதை தடுக்க பூமியில் எந்த சக்தியும் இல்லை. ஒவ்வொரு எண்ணமும் சொல்லும் செயலும் தெய்வீக துலாக்கோளில் நிறுத்தப்படுகின்றது. கர்ம விதி கருணையற்றது. உலகில் செயல்கள் காரண காரியத்தோடு தான் நிகழ்கின்றன. இது ஒழுங்காக நடக்கும். நாம் இப்போது செய்வதற்கும் எதிர்காலத்தில் செய்வதற்கும் தொடர்புண்டு. நாம் விதியை நாமே உருவாக்குகின்றோம். நம் செல்வத்தை நாமே உருவாக்குகின்றோம். நாம் வருத்தப்படுவதற்கு நாமே காரணம். எந்த செயலும் விரைந்தோ தாமதித்தோ பயன் தரும். நல்ல செயல் புண்ணியம் தரும், தீய செயல் துயரத்தை உண்டாக்கும். விதைத்ததுக்கு தக்கபடிதான் பயனுண்டு. நாம் பிறரை மகிழ்வித்தால் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும், பிறரை துயரப்படுத்தினால் நமக்கு துயரமே விளையும். இதுவே மாற்றமில்லாத கண்ம விதி. இறந்த காலத்தில் நாம் செய்த செயல்களே நம் இன்றைய காலநிலைக்கு காரணம். இன்றைய நிலை நம் எதிர்காலத்தை உருவாக்கும். உலகத்தில் குழப்பமோ ஒழுங்கீனமோ ஏதுமில்லை. சிவானந்தர் சொல்வது, நல்ல செயலால் நாம் நல்லவராகின்றோம், கெட்ட செயலால் நாம் கெட்டவராகின்றோம். கெட்ட எண்ணம் தீய விளைவினை உண்டு பண்ணும். பாதகமான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு நாம் கஷ்டப்படுவோம். சூழ்நிலையை நாம் குற்றம் சொல்வோம். விதிகளை புரிந்து கொண்டு சரியாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்களே மலரட்டும். எப்போதும் மகிழ்ச்சியே சூழும். தர்மமே கற்பக மரம். அமைதி, ஆனந்தம், தலம் ஆகியவை அதில் நிறைய விளையும். கனிகள் நல்லவன் மகிழ்ச்சியாக இருக்கின்றான். கர்ம வாழ்க்கை வாழ்ந்த நிறைவு மற்றவனுக்கு தர்மம் என்ற நெருப்பு சம்சாரம் என்னும் விறகை நொடிப்பொழுதில் எரித்து சாம்பலாக்கிவிடும். பாபாஜியின் அருளால் தர்மவான் இங்கேயே முக்தி பெறுகின்றான். எனவே நேர்மையாக இருந்தா பக்தியும் முக்தியும் கிட்டும். நேர்மையே நம்மை கடவுளுக்கு அருகில் கொண்டு சேர்க்கும். கடவுள் தர்மஸ்வரூபம். எனவே தர்மத்தின் பாதையில் சென்றால் கடவுளின் சந்நிதியில் எப்போதும் இருக்கலாம். தர்ம வழியில் பொல்லாதவன் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அறியான். சத்திய தேவ ஜயதே தாம் அமிர்தம். அதர்மவான் தோல்வியும் துயரமும் உருவான். அவன் நிலை பரிதாபத்திற்கு உரியது. கவலை, பயம், வருத்தம் ஆகியவை நிறைந்தது. அவன் வாழ்க்கை பொய்யான பொருளில் அவன் மகிழ்ச்சியை தேடுவதால் அவனுக்கு ஒருபோதும் மகிழ்ச்சி கிட்டாது. மகிழ்ச்சி என்பது தர்மத்தின் மறுபாதி. தர்மம் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சியும் உண்டு. படியேறி உண்மை உச்சியை அடைய வேண்டும். அன்பு விளக்கை ஏற்றுக. எல்லோர் இதயத்திலும் இருக்கும் அன்பு நிறைந்த கடவுளை காண்க. தூய்மையாம் ஆடையை அணிந்து என்றும் சுத்தமான ஆத்ம சாம்ராஜ்யத்தில் நுழைக. ஒருமை ஒருமை காற்றை சுவாசித்து எங்கும் பரவி நிற்கும் பிரம்மத்தில் ஐக்கியம் உருக. வாழ்க்கையின் நோக்கம் இதுதான். புறவியின் நோக்கம் உண்டு களிப்போடு இருப்பதன்று. ஒவ்வொரு கணமும் வாழ்வில் முக்கியம். ஒவ்வொரு கணமும் மௌனமாய் தகர்ந்து நித்தியமாம் ஆழ் கடலில் நிலைக்கின்றது என்ற கணத்தை மறுபடியும் அழைக்க இயலாது. நன்றாக வாழ்ந்து எல்லோரையும் நேசியுங்கள். உலகப் பொது அன்பே எல்லைக்கல். வைராக்கியம் விவேகம் நற்குணம் முத்தியில் நாட்டம் ஆகியவை தூண்கள். நித்தியானந்தம் அமைதி வளம் அழியாமை ஆகியவை மேல்தளம். இக்கோவிலில் இறைவன் குடிகொள்கின்றான். அவனை வழிபடுங்கள். சீக்கிரமே அவனை அடைவீர்கள். உண்மையான ஆனந்தம் என்பது உலகப் பொருட்களில் இல்லை, கடவுளிடம் மட்டும்தான் உள்ளது என்று திடமாக உணரும் போது மட்டுமே நீங்கள் புண்ணியவான் ஆகிறீர்கள். இது நம்பிக்கையின்மை வாதம் என்று பெரும் நம்பிக்கை வாதம் விரும்பிய பொருட்களை நல்ல சில சமயம் அடைகின்றீர்கள், பின்னர் இவற்றை இழக்கின்றீர்கள். பல முறை அவை உங்களுக்கு கிடைக்காமலே போகின்றது. ஆனால் கடவுளிடம் அவ்வாறு இல்லை. அவர் நமது ஆத்மாவே. அவர் நமக்கு வெகு அருகில் உள்ளார். மூச்சு காற்றை விட அவர் நெருக்கமானவர். அவர் இல்லாது நாம் ஒருபோதும் இருக்க முடியாது. அவரிடம் மட்டுமே ஆனந்தம் உண்டு என்பதை உணர்ந்து அவரோடு நித்திய தொடர்பு கொண்டால் நாம் ஆனந்தத்திலேயே எப்போதும் மூழ்கி கிடப்போம். நம்பிக்கை வாதத்தின் மிக உயர்ந்த நிலை இது இல்லையா? இந்த ஆனந்தத்தை பெற என்ன செய்ய வேண்டும்? உலகியல் பொருட்களில் உசாதீனமாயிருக்க வேண்டும். இது ஓர் இழப்பு அன்று. படுக்கையில் இருந்து மூட்டைப்பூச்சியை தூக்கி எறிவது ஓர் இழப்பா? காலில் குத்திய முள்ளை பிடுங்கி எறிவது ஒரு இழப்பா? புலனின்பத்தை துறப்பதே பெரிய மகிழ்ச்சி தான். அத்தகு துறவிலிருந்து தர்மம் தலைக்கின்றது. நேர்மையான வியாபாரி பேராசை கொள்ள மாட்டான், பொருளை பதுக்க மாட்டான், பொய்யில் ஈடுபட மாட்டான், தன் வாடிக்கையாளரிடம் கடவுளை காண்பான், வியாபாரத்தை கடவுள் வழிபாடாகவே நடத்துவான். நல்ல முதலாளி தம்மிடம் வேலை பார்ப்பவர்களை கடவுள் பாதையில் உடன் செல்பவராகவே காண்பார். அவர் மற்றவரை அன்போடும் கருணையோடும் நடத்துவார். நம்மை போலவே மற்றவரை கவனிப்பார். எல்லோரிடமும் அவர் இறைவனை காண்பார். ஒரு நல்ல முதலாளி தம்மிடம் பணிபுரிபவரை கடவுளின் அம்சமாகவே நோக்குவார். பக்தியும் நம்பிக்கையும் பொங்க அவர்களுக்கு நன்மை புரிவார். நேர்மையான மனிதர் ஒவ்வொருவரும் இரவும் பகலும் வாழ்வின் இலக்காம். கடவுள் உணர்வை அடையவே உழைப்பர். இதன் மூலம் உலகிற்கு அமைதியும் நன்மையும் வழங்குவர். அவர் அமைதியை பாய்ச்சுவார். மனித சமுதாயத்தின் நன்மைக்கு பாடுபடுவார். அத்தகைய மனிதரை தேவரும் வணங்குவர். அத்தகு மனிதர் பூமியில் உள்ள கடவுளாவார். அவர் எல்லோராலும் வழிபடத்தக்கவர். நீங்கள் எல்லோரும் நேர்மையாகவும் உயர்வாகவும் இருங்கள். இப்பிரவியிலேயே யோகியாகவும் ஜீவன் முக்தராகவும் திகழுங்கள். சத்குரு கிரியா பாபாஜி உங்கள் எல்லோருக்கும் ஆயுள் அமைதி உடல் நலம் வளம் கைவல்லிய மோஷம் ஆகியவற்றை அருளட்டும். ஓம் கிரியா பாபாஜி நமோ. அருமை 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 சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்துக்கள், அடிப்படை கொள்கைகள் எல்லாவற்றையும் இந்த மூன்று பக்கத்திலும் பதி பசு பாசம் என்பதன் பொருள்களை நாசூக்காக சிறிய வரிகளில் பாபாஜி கொடுத்திருக்கின்றார். எவ்வளவு அற்புதம் அந்த வரிகள் இன்றைய தினமான குரு பூர்ணிமாவில் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது. அது கூட பாபாஜியின் செயல்தான். நானே இதை வாசிக்கும் போது பலமுறை இந்த புத்தகத்தை படித்திருந்தாலும் இன்று வாசிக்கும் போது இன்றுதான் முதல் தரமாக படிக்கின்றேன், அதிலிருந்து பல அற்புதமான விஷயங்கள் தெரித்து வருகின்றன என்பதை உணர்ந்தேன். பரம்பொருள் என்ற சொல்லே இந்த மூன்று பக்கத்தில் 10 தரத்துக்கு மேலாக வந்துவிட்டது. பாபாஜி எங்களை எங்கே கூட்டிச் செல்கின்றார்? பரம்பொருளிடம் கூட்டிச் செல்கின்றார். என்னத்திற்காக கூட்டிச் செல்கின்றார்? பதி ஞானத்தை எடுப்பதற்கு கூட்டிச் செல்கின்றார். அந்த பரம்பொருளின் சொல் பாபாஜியின் வாய்ஸ் ஆஃப் பாபாஜி புத்தகத்தில் 3 பக்கத்தில் 10 தரத்திற்கு மேலே அமைந்ததை இன்றைய வாசிப்பில் நான் உள்வாங்கினேன். எவ்வளவு அற்புதம்! 3 மலத்தை பற்றியுமே இங்கு நாசூக்காக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை உள்வாங்கியவர்கள் எல்லோரும் அதை உணர்வார்கள். உணராவிட்டாலும் மீண்டும் படித்து உள்வாங்குங்கள். இதில் அற்புதமான விடயங்கள் சுருக்கிய கருத்தில் இருக்கின்றன. இந்த சுருங்கிய கருத்தில் இருப்பதை நீங்கள் உணர வேண்டும். அதுதான் பாபாஜியின் கிரியா யோகம். அது எங்கிருந்து வந்தது? இந்த சுருங்கிய கருத்து சைவ சித்தாந்தத்தில் இருந்து வந்தது. அடிப்படை கருத்துக்களிலிருந்து, விரிவான கருத்துக்களிலிருந்து யோகி ராமையா அவர்கள் பாபாஜியின் அருளினால் அதை கொணர்ந்திருக்கின்றார். ஆகவே இன்றைய தினமான எங்களுக்கு, மற்றைய நாடுகளில் அது சில மணிக்களுக்கு முன் முடிந்துவிட்டது, குரு பூர்ணிமா தினத்தில் இவற்றை நாங்கள் எங்களுடைய குருமார்கள் இவற்றை எங்களுக்கு தந்ததற்கும் அதற்கு மேலாக சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் இந்த கிரியா யோகத்தில் எங்களுடைய ஆத்ம இணைப்பை எங்களுக்கு இந்த புறவியில் நாங்கள் வழி செய்வதற்கு எங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதற்கும், அதற்கு மேலாக பரம்பொருள் எங்களுடைய ஆன்மாவை இந்த உடலுக்குள் புகுத்தி இந்த வாழ்க்கையில் இப்படியான அரிய பொக்கிசமான கிரியா யோகத்தை, சைவ சித்தாந்த சிவ யோகத்திலிருந்து வந்த கிரியா யோகத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் என்பதை சாதகர்களே சிறிது சிந்தியுங்கள். இன்றைய நன்னாளில் அதை சிந்தித்து எல்லா குருமார்களுக்கும் குருவின் குருமார்களுக்கும், அதற்கு மேலாக பரம்பொருளுக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இந்த சத்சங்கத்தை அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் சார்பிலிருந்து இந்த சத்சங்கத்திலிருந்து சைவ சித்தாந்தமே முழுக்க கிடைத்தது போல் எனக்கு ஒரு உணர்வு உண்டு. அதேபோல் நீங்கள் எல்லோரும் அதை உணரலாம். மிகவும் அருமையான பக்கம் பரம்பொருளும் 10 தரத்திற்கு மேல் எழுதப்பட்ட பக்கம். அற்புதம், அற்புதம், அற்புதம். இதை வாசியுங்கள், உள்வாங்குங்கள், சாதனையை செய்யுங்கள். சாதனை இல்லை என்றால் வேதனை என்றும் அந்த பக்கத்தில் தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் எல்லோரும் இன்றைய நன்னாளில் குரு ஆசிகளை வேண்டி எங்களுடைய சாதனையை தொடர்ந்து செல்வோம், வெற்றி பெறுவோம். அவர்கள் உதவியுடன் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துக்களுடன் எங்களுடைய சத்சங்கத்தை தொடர்வோம். கார்த்திகேயன் ஐயா மியூட்டில் இருக்கின்றீர்கள். ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம்
சிவாய நம.
ஓம் சிவாய நம.
குரு குரு பூர்ணிமா எங்களுக்கு நேற்று நடந்துச்சு. இன்னைக்கு முக்கியமான ஒரு சொற்கள்லாம் இன்னைக்கு பாபாஜி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிவிச்சிருக்காரு. எப்படின்னா நீங்க ஆரம்பிச்சதுல இருந்து முடிச்ச வழியும் அவ்வளோ பெரிய ஒரு அந்த சொற்களை நம்ம காதல வாங்குற ஒரு வாய்ப்பை பாபாஜி ஏற்படுத்தி கொடுத்தாரு. அந்த வார்த்தை அத்தனை சத்தியமான வார்த்தைகள், யோகத்துக்குரிய வார்த்தைகள், மனிதனுக்கு எந்த நேரமும் நினைவிலே வைத்து கொண்டு இருக்கக்கூடிய வார்த்தைகள். ஏன்னா மனிதனுடைய செயல்பாடுகள் வந்து எப்படி இருந்தாலும் இந்த மனம் வந்து எப்படியாவது வெளியே கொண்டு போய் தீய எண்ணங்கள்ல கொண்டு போய் செலுத்திக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய வினைப்பயன் அதுக்கு நீங்க கொடுத்த ஒவ்வொரு சொற்களும் அவ்வளவு அருமை, அவ்வளவு அருமை, அவ்வளவு அருமை. ஆரம்பிச்சதுல இருந்து முடிச்ச வழியில அந்த சொற்கள் வந்து அவ்வளவு சிறப்பான ஒரு சொற்கள். அதை நான் ஒரு 10 தடையா நான் போட்டு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படியாப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு சொற்களை இன்னைக்கு பாபாஜி நமக்கு வழங்கியிருக்கிறார். மகான்களுக்கும் நன்றியை சொல்லி, அனைத்து மகான்மார்களுக்கும் நன்றியை சொல்லி, இன்னைக்கு கேட்ட சொற்கள்ல ஒரு 10% நம்ம வாழ்க்கையில எடுத்து செயல்படுத்தணும்ன்றதுதான் நம்மளுடைய இந்த குரு பூர்ணிமாவுடைய ஒரு வைராக்கியமா எடுத்து செயல்படணும். அத நான் வந்து எடுத்துக்கணும்ன்றத இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்கேன். ஓம் கிரிய பாபாஜினமோம், ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜினமோம், ஓம் சிவாய நம. மிக்க மிக்க மகிழ்ச்சி கார்த்திகேயன் ஐயா, அதை மிகவும் நன்றாக இன்னும் ஒரு படி நிலைக்கு மேலே கொண்டு சென்றிருக்கின்றீர்கள். அந்த விளக்கத்தை சுருக்கமாக மக்களுக்கு வைராக்கியத்தையும் பூணும் இடையத்தையும் சொல்லியிருக்கின்றீர்கள். எல்லோரும் அதை செய்வார்கள், சாதகர்கள் அதை கேட்பார்கள். அவர்கள் அவர்களுடைய நிலைக்கேற்றபடியாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10 வீதமாக, 15 வீதமாக, அல்லது ஒரு 50 வீதமாக அவர்களுடைய நிலைக்கேற்றவாறு அதை படித்து அதில் இருக்கும் முக்கியமான சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள், சைவ சித்தாந்த சாராம்சமே அதில் இயங்கி இருக்கின்றது. பெரம்பொருளின் பெயர் 10 இடங்களில் வந்ததென்றால் அது சாதாரணமான பந்தி இல்லை, மறந்து விடாதீர்கள். அங்குதான் விஷயமே இருக்கின்றது. உள்வாங்குங்கள், திரும்ப திரும்ப வாசியுங்கள் என்று சொல்லுகின்றேன். நன்றி கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய சுருக்கத்திற்கும் வைராக்கியத்திற்கும் நன்றி. பாபாஜிக்கே ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமா.